ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பூமித்திரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, மூணு பக்கம் கடல் சூழ்ந்த ஒரு நாடு. அதனால வந்து பருவநிலை மாற்றங்கள் வந்து மற்ற இடங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால வந்து சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பருவநிலை மாற்றம் அறிவுக்கான செயற்கைக்கோள்கள் தேவை. அந்த வகையில் இன்சாட் 3D இருக்கிறது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னே இன்சாட் 3D ஒரு செயற்கைக்கோள் விட்டோம். அதனுடைய இன்னொரு பதிவு தான் அது மாதிரி வருது. இதனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து இன்சாட் 3D ஒன்று மட்டும் இருக்கும்போது ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு இந்தியாவை சுற்றி இடத்திற்குரிய இடங்களில் எப்படி இப்போ மேகமூட்டம் எப்படி இருக்கு, காற்றழுத்தம் எப்படி இருக்கு, அது மாதிரி கடல்ல உடைய காற்று எந்த மாதிரி, வெப்பநிலை எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு வரும் நாட்கள்ல எப்படி பருவநிலை இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்சாட் 3DR வரும்போது ரெண்டு வகையில, இன்னொன்று வந்து ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை, அது அந்த செயற்கைக்கோள் அரை மணி நேரத்துக்கு ஒரு இருக்குது, இந்த செயற்கைக்கோள் அரை மணி நேரம் இருக்குது. ரெண்டு கடைப்பட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் அதனுடைய இந்தியாவை சுற்றியுள்ள சீதாசனையை பார்க்க முடியும். அதனால பருவநிலை மாற்றத்தை ரொம்ப நல்லா பார்க்க முடியும். அது இல்லாமல் ரெண்டு செயற்கைக்கோளும் வெவ்வேறு இடத்துல இருந்து, ஒன்று வந்து கிரீன்விச்சிலிருந்து 24 டிகிரி கிழக்க வந்து ஒரு செயற்கைக்கோளும், 82 டிகிரி உள்ள செயற்கைக்கோள் பார்க்கும்போது ரெண்டு செயற்கைக்கோள் வெவ்வேறு வகையில் இந்தியா சுற்றுப்புறத்து பார்க்கும்போது கொஞ்சம் துல்லியமாக பருவநிலை மாற்றம் தர முடியும். அதையும் தாண்டி இப்போ வந்து விமானங்கள், கடல் போக்குவரத்து இதெல்லாம் போகும் பொழுது ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆபத்துகள் பல ஏற்பட்டுச்சுன்னா அங்கே வந்து SOS-கள் அந்த சமிக்கை வரும் பொழுது அதை வந்து நாம வந்து சரியா எடுத்துக்க முடியும். அதாவது விமானம் எங்காவது எழுப்பும் போதோ அல்லது கப்பல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஆபத்தினாலோ சமிக்க செல்லும் பொழுது ரெண்டு செயற்கைக்கோள்களும் சேர்ந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இதுவரைக்கும் சமிக்க வந்து நான் சொல்ல முடியும், இன்னும் கொஞ்சம் துல்லியமாக சொல்ல முடியும். அதையும் தாண்டி ஆள் இல்லாம நிறைய கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட ஒரு கலங்க இது வந்து நிலையங்கள், அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும் வச்சிருக்கோம். இந்தியாவுடைய முழு பகுதியிலையும் அந்தந்த இடத்துல காற்றழுத்தம் எப்படி இருக்கு, அந்தந்த இடத்துல வெப்பநிலை எப்படி இருக்கு, மழை பெய்தா, பனி எப்படின்னு சொல்லும் பொழுது அதையெல்லாம் சேர்த்து ஆள் இல்லாத அது வந்து இந்த இன்சாட் 3D வரும். அதிலிருந்து திரும்பி அதனுடைய தன்மை கீழே வரும் பொழுது பருவநிலை மாற்றங்களுக்கான சமிக்கைகளை நம்ம சரியா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். முக்கியமா பருவநிலை மாற்றங்களுக்கும், அது இல்லாம இது மாதிரியான ஏதாவது சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ ஏதாவது ஒரு ஆபத்துனா அந்த சமிக்கைகளை கூடிய சீக்கிரம் எடுத்து எந்த இடத்துல சமிக்கை வருது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அது அந்த வகையில இந்த செயற்கைகள் வந்து இந்தியா பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான செயற்கைகளாக இருக்கு.
அதே நேரத்தில் வந்து இப்போ DSLV F-05 அப்படிங்கிற இந்த ஒரு ராக்கெட் வந்து உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்த கிரையோஜெனிக் என்ஜின் மூலமாக வந்து முதல் முறையாக வந்து ஏவப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றி வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது?
அதாவது வந்து இதுவரைக்கும் PSLV-ங்கிற வாகனம் வந்து எழுத்து வாகனம் நம்ம தகுந்த மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அது அடுத்த கட்டம் வந்து GSLV வந்து கிரையோஜெனிக் நம்மளே கிரையோஜெனிக் ஏற்படுது. 2 டன் உள்ள சடையுள்ள அதிக அடையுள்ள செயற்கைக்கோள்களை பெரிய செயற்கைக்கோள்களை விட முடியும். அந்த வகையில் இன்னைக்கு நடந்த முக்கியமானது GSLV F-05 அடுத்தடுத்து, அதாவது போன வருஷம் அதே மாதிரி 6 F-04 விட்டோம், அதுக்கடுத்து இந்த செயற்கைக்கோள் வரும் பொழுது அந்த ஏவுகணம் சரியாக போகும் பொழுது கிட்டத்தட்ட PSLV மாதிரியே ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு பெரிய ஏவுகணமாக இது கருதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால வருங்கால கட்டங்களில் பெரிய செயற்கைக்கோள்கள் 2 டன் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை வந்து நம்ம இந்தியாவிலிருந்தே அனுப்புவதற்கான வாய்ப்பு உருவாகுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இறுதியில் வந்து Chandrayaan-2 போக இருக்கு. Chandrayaan-2 போகிறதுக்கு வந்து இந்த GSLV ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த வகையில் இன்னைக்கு சரியா அது உறுதியாகிருக்கு. அதனால Chandrayaan-2 பணி ரொம்ப நல்லா போக முடியும். அதையும் தாண்டி சமீபத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளாக தான் NASA கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அவங்களும் நாங்களும் இந்தியாவும் NASA-வும் சேர்ந்து ஒரு பெரிய செயற்கைக்கோள் உலக மகத்தில் தட்பவெப்பநிலை பூமியுடைய நிலநடுக்கம் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு செயற்கைக்கோள் 20-19 அல்லது 20-20 ஆகி சேர்றதாக விட்டுட்டோம். அதுக்கும் அந்த செயற்கைக்கோள் போகிறதுக்கும் GSLV கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற நம்ம அந்த வகையில் பெரிய செயற்கைக்கோள்கள் செய்யும் பொழுது அதை வந்து இதுவரைக்கும் வந்து பிரச்சனையான போய் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் தாண்டி நம்ம இங்கேயே செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த ஏவுதல் உருவாகிருக்குது. கிரையோஜெனிக்கினுடைய முழு தொழில்நுட்பமும் இந்தியா கைப்பற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதன் மூலியமாக உருவாகியிருக்குது.
இதன் மூலமாக வந்து சர்வதேச ரீதியாக விண்வெளி வர்த்தகத்தில் இந்தியா அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்க, இதன் மூலம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் இந்தியாவுக்கு கிடைக்கும்?
ஒன்று வந்துங்க, அதாவது நம்ம வந்து பெரிய செயற்கைக்கோள் செய்ய முடிந்த வெளியே போய் நாம அனுப்ப வேண்டியதில்லை, அதனால நம்ம நம்மளே செஞ்சிடறோம். ரெண்டாவது, அடுத்தடுத்து செயற்கைக்கோள்கள் இது மாதிரி பெரிய செயற்கைக்கோள் நம்ம அனுப்ப முடியுங்க பட்சத்தில் வர்த்தக ரீதியாக இப்போ பிஎஸ்எல்வியில் வந்து நம்ம செயற்கைக்கோள் எடுக்கும்போது கூட அது கூட வந்து முன்ன சின்ன வெளிநாட்டு வர செயற்கைக்கோள்கள் போவதற்கான வாய்ப்பு உருவாகிருக்கும். நிறைய செயற்கைக்கோள்கள் அந்த மாதிரி பிஎஸ்எல்வி மூலியம் போயிருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்எல்வியிலையும் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டுது. ஏன்னா பொருளாதார ரீதியில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை விட இந்திய விண்வெளி ஆய்வுக்கழகத்தினுடைய விண்கலங்கள் வந்து அதனுடைய சிக்கனத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. இப்போ நம்பகத்தன்மையும் சேர்ந்து வரும் பொழுது, நம்பகத்தன்மை சிக்கனம் ரெண்டு செயல்படும் பொழுது வர்த்தக ரீதியில் நமக்கு ஒரு நல்ல குறிப்பை இந்த ஜிஎஸ்எல்வி கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.